بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் முஹம்மதே முஸ்தஃபா ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக தோளோடு தோள் கொடுத்து இருந்த அந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இன்னும் அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய எம்மவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக பாக்கியங்களை தந்தருவானாக என பிரார்த்தித்தவனாக இந்நுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இது ஒரு மிகப்பெரும் ஒரு உள் கருத்தை கொண்டதாக, ஒரு பெரியதொரு நோக்கத்தை கொண்டதாக இந்த வசனத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இதனை பற்றி அறிஞர்கள் சொல்லுகின்ற போது, அல்லாஹ் மனிதர்கள் மீது கொண்ட கருணை, மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான், பொருந்திக் கொண்டான் என்று நாம் கருதுகின்றோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு அடையாளமாக அவனுடைய வாயில் இந்த களிமா வருவதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் அவன் மூமினாக முஸ்லீமாக இவ்வையகத்தில் வாழுகின்றான் என்று சொல்லுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அவனுடைய கவலையில், அவனுடைய சோதனையில், அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய நேரங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொல்லை அவன் பாவிக்கின்றான் என்று சொன்னால், இந்த வசனத்தை உண்மையிலே உள்ளத்தில் உள்வாங்கி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து இந்த வசனத்தை ஒருவன் சொல்வான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த மனிதனை புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதற்குரிய அடையாளமாக சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இது மிகவும் ஒரு அருள் நிறைந்த, ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன அதனுடைய கருத்து? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அந்த அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள், நாங்கள் மீள இருக்கின்றோம். எனவே இந்த சொல்லினுடைய அர்த்தத்தை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளோம் என்று சொன்னால், எம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமான பிரச்சனையுடைய சோதனையுடைய நிலைமையிலும் எம்முடைய உள்ளத்தை எம்மால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எம்மால் கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ள முடியும். எப்போது இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் உண்மை யதார்த்தத்தை, அதனுடைய நோக்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், எந்த ஒரு சோதனை எம்முடைய வாழ்வில் ஏற்பட்டாலும் கூட நிச்சயமாக எம்மால் எம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன், அந்த வசனம் இரண்டு மிகப்பெரும் கருத்தை சொல்லுகின்றது. இரண்டு மிகப்பெரும் கருத்தை சொல்லுகின்றது. ஒன்று, இன்னால் இல்லா, நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அந்த அடிமைத்துவத்தை அவை அழகான முறையில் எடுத்து காட்டுகின்றது. இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள். எங்களுக்கென்ற ஒரு மரணம் இருக்கின்றது, மறு உலக வாழ்க்கை இருக்கின்றது. எம்மை படைத்து எம்மை போஷித்து இவ்வயகத்திலே எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக அல்லாஹ், அந்த சக்தி வாய்ந்த நாயன் அல்லாஹ்விற்கு முன்னால் நாம் ஒரு நாள் செல்ல வேண்டி இருக்கின்றது என்ற இந்த மிகப்பெரும் உள் கருத்தை கொண்டதாகத்தான் இந்த வசனம் எம்மிடத்திலே அல்லாஹ்வின் மூலமாக அருளப்பட்டிருக்கின்றது. இது சாதாரணமாக யாரோ ஒருவர் சொன்ன வசனம் கிடையாது. எம்முடைய மக்களின் பழக்கத்தில் பார்க்கின்ற போது யாராவது ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இந்நாளில்லா இன்னா இளைய ராஜு ஒன்று என்ற ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுகின்ற நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் பலருடைய எண்ணத்தில் இவை ஒரு ஆழ ஒரு மிக ஆழமான கருத்தை கொண்ட ஒரு விடயம் என்பதை சிந்தனையில் கிடையாது. யாராவது மரணித்து விட்டால், உண்மையில் சொல்ல போனால் பலருடைய உள்ளத்திலும் நாம் கை வைத்து கேட்டுக்கொள்ள முடியும். எம்முடைய நோக்கம் என்ன, இந்நாளில்லா இன்னா இளைய ராஜோன் என்றால் யாராவது இறந்து விட்டால் ஓதக்கூடிய துவா. நாம் அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, இது மிகப்பெரும் இரண்டு பாடங்களை எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. இவ்வுலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இரண்டையும் சரியான முறையில் நாம் அமைத்துக் கொள்வதற்குரிய வழிகாட்டலாக இது அமைகின்றது. இந்த இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவில் அழகான முறையில் சொல்லிக் காட்டுகின்றான். எவ்வாறான கட்டத்திலே நாங்கள் அவற்றை சொல்ல வேண்டும் என்பதை சூரத்துல் பக்கராவில் 156 வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். 155 வசனத்திலே சொல்லுகின்ற போது வலநபுலுவன்னக்கும் விஷயம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்சு மினல் அம்வாலி வல் அம்ஃபுசி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இது ஒரு முக்கியமான விடயம். என்ன, இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை படைத்துவிட்டு அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை எம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் குறிக்கோளாக தந்திருக்கின்றான். மனித சமூகத்தையும் ஜின்னத்தையும் எல்லாம் படைத்ததெல்லாம் அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்று சரியான மூமினாக உள்ளத்தை அல்லாஹ்விற்கு ஏற்றாற் போல நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சாதாரண விடயம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்குகின்றோம். சில விடயங்களை பார்க்கின்ற போது உள்ள ரீதியாக உள ரீதியாக நாங்கள் இபாதத்துகளை செய்ய துணிந்து விட்டாலும் கூட எம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளோ அந்த சட்டங்களோ கூட சில நேரங்களில் எம்மை எம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில் எம்முடைய இபாதத்துக்களை செய்வதற்கு ஏகுவானதாக இல்லை, அவற்றுக்கு வழிவகை செய்து தரக்கூடியதாக இல்லை. நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள். பள்ளியில் சென்று தொழுவதை கூட ஏதோ பயங்கரவாதத்தை கற்றுக்கொள்வதை போன்று பார்க்கின்றார்கள். உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் அதனை போன்று அரபு கல்லூரிகள் ஷரியாவை கற்றுக் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஷரியா கல்லூரிகளை எல்லாம் ஏதோ பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுக்கின்றோம் என்று அவற்றுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அமைப்புகளில் பல இயக்கங்கள் இன்று மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நோன்பு காலத்திலே சரியான முறையிலே நோன்பு வைக்க முடியவில்லை. சில வீடியோக்களை சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பலரையும் வற்புறுத்தி நோன்பை பிடித்திருக்கக்கூடிய சகோதரர்களை வற்புறுத்தி நீரை அருந்த செய்யக்கூடிய, உணவை அருந்த செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு எம்முடைய குர்பானி ஆடு மாடுகளை அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு அந்த நகருடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் எவ்வளவோ தடைகள் பிரச்சனைகள். இவ்வாறு இந்த வையகத்தை பார்க்கின்ற போது, இந்த உலகத்தை பார்க்கின்ற போது, நல்லமல்கள் நாங்கள் செய்ய துணிந்து விட்டாலும் சில இயக்கங்களோ அல்லது அரசியல் அமைப்புகளோ எமக்கு தடையாக அமையக்கூடிய ஒரு கண்டிஷனை, ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை படைத்து நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்குரிய அடியார்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பல்வேறுபட்ட சோதனைகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அவற்றிலெல்லாம் நாம் வெற்றி அடைந்தவர்களாக, அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நாங்கள் சரியான முறையிலே வெற்றி காணுவோம் என்றிருந்தால் எம்முடைய வகுமதியை அல்லாஹ் சூனமாக வைத்திருக்கின்றான். எனவே இதுதான் இந்த உலக வாழ்க்கை. நாம் விரும்பினாலும் வாழ முடியாது. எனவே இங்கே கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான், சூரத்துல் பக்கராவின் 155வது வசனத்தில், வலநபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃபி வல் ஜூஇ. பயம், என்ன பயம்? இப்போது நாம் சொன்னதை போன்று பள்ளியில் தொழுகின்ற நேரத்தில், தெரியும் இலங்கையில் கூட பல வருடங்களுக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கின்ற போது தொழுது கொண்டிருந்த அனைவரையும் ஷூட் பண்ணிவிட்டு சென்று விட்டார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் சுஜூதிலே மரணம். ஒரு இடம் கிடையாது, அவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே தொழுகையை கூட சொல்ல முடியாது, பயம். எம்முடைய ஊர்களில் நாங்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. இலங்கை, இந்தியா மட்டுமல்ல, முழு உலக நாடுகளிலும் முஸ்லீம்களும் ஏனைய சமூகமும் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஏனைய சமூகங்களை விட மிக அதிகபட்சம் இவ்வாறான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் எம்முடைய முஸ்லீம்கள். ஏன்? இது வாழ்க்கையின் அடிப்படையாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். எல்லா இடங்களிலும் பயம். இப்போது இந்த நிலைமையை பாருங்கள், நாங்கள் பல வருடங்களாக ஒரு கம்பெனிகளிலும் பணியெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் நல்ல, மிக நெருங்கிய அமைப்பிலே எம்முடைய கம்பெனிகள் நிறுவனங்களுடன் நாங்கள் சந்தோஷமாக பணியெடுத்துக் கொண்டிருந்தோம். இப்போதுள்ள இந்த பொருளாதார சூழல் பல மக்களையும் எக்ஸிட் அனுப்பக்கூடிய நிலைமை பல கம்பெனிகளுக்கு வந்திருக்கின்றது. இப்போது உள்ளத்தில் நிம்மதி இல்லை. யாருக்கும் சொல்ல முடியாது இந்த கம்பெனி இன்னும் 10 வருடம் என்னை வைத்திருக்கும் என்று. காரணம், இன்றைய சூழல் அவ்வாறு இருக்கின்றது. மாத்திரமல்ல, இந்த நாடு கூட தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பணி செய்ய வேண்டும், அவர்கள் உழைக்க வேண்டும் என்று அவர்களுடைய சதவீதத்தை அதிகரித்து வெளிநாட்டவர்களை எல்லாம் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் கூட இப்போது உள்ளே வந்து கொண்டிருப்பதன் மூலமாக உள்ளத்தில் அது ஒரு விதமான ஒரு பயம். பலரும் பல திட்டங்களை வைத்திருப்போம், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், சிலர் பலரிடத்திலே கடனாக காசு வாங்கியிருப்பார்கள். இவற்றையெல்லாம் திருப்பிக் கொடுப்பதற்கு சில ஷெடியூல்களை போட்டு வைத்திருந்திருப்போம். இப்போதுள்ள நிலைமையில் இவற்றை செய்துவிட முடியுமா? அதற்கு முன்னால் கம்பெனியை மூடிவிடுவார்களோ, எம்மையும் எக்ஸிட் அனுப்பிவிடுவார்களோ என்ற பயம் அவையும் எம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு அமைப்பிலே அடுத்தவர்கள் மூலமாக பயம், பாதையில் நடமாட முடியாத பயம், பணியர் செய்ய முடியாத பயம், சில நேரங்களில் ஈவன் சவுதி அரேபியாவில் கூட வெளியே சென்று 4 மக்கள் 4 கேள்வியை கேட்கின்ற போது ஒரு குழுவாக நின்று ஒரு பயானையோ அல்லது ஒரு கேட்ட கேள்விக்குரிய பதிலையோ சொல்வதற்கும் பயம். ஏதோ ஒரு பயங்கரவாதத்தையோ அல்லது ஏதோ ஒரு வேற ஒரு கொள்கையை பேசுகின்றார்களோ என்று தூக்கிக்கொண்டு உள்ளே போட்டு விடுவார்கள். இவ்வாறு உலக வாழ்க்கை பயத்தினால் சூழப்பட்ட ஒரு விடயம். எனவேதான் சூரத்துல் பக்கரா குர்ஆனினுடைய 2வது அந்த சூராவிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான், உங்களை நாம் சோதிப்போம். எவ்வாறு? பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கின்றது சொல்ல போனால். பசியை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு சோதித்துக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லா வயிறார ஒரு ரியால் காசு இருந்தாலே போதும் வயிறு நிறைய சாப்பிட்டு விடலாம். ஒரு பக்கெட் குபுசை வாங்கினால் மினிமம் 5 பீஸ் இருக்கும், ஒரு ஆள் சாப்பிட முடியாது, 2-3 பேருடைய வயிற்றை நிறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் சில நாடுகளில் நடைபெற்ற கோர சம்பவங்களை நினைத்து பாருங்கள். சில மாதங்களுக்கு முன்னால் கொழும்பு, இலங்கையை நான் உதாரணம் எடுத்துக் கொள்கிறேன், இலங்கை என்பதன் மூலமாக எனக்கு தெரிந்த உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. கொழும்பில வாழ்ந்த மக்கள் எல்லாம் மிகவும் செல்வந்தர்களாக, ஒரு தலைநகரிலே மிகவும் வசதி படைத்தவர்களாக, பல ஏரியாக்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரே நாளில் அடித்த தண்ணீர் மழை, தொடர்ச்சியாக பெய்த மழை நீரை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஊர் முழுக்க நீர் வருகின்றது, எல்லாருடைய வீடுகள் பொருளாதாரங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றது. பார்த்து கொண்டிருக்கின்றோம், பல வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த அனைத்தும் சில மணி நேரங்களில் தவிடுபொடியாக மாறிவிடுகின்றது. அவர்களுக்குரிய உணவு இவர்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் மீண்டும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலை. பசி, பல மக்கள் பசியினால் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி எல்லோருடைய காதிலும் எட்டியிருக்கும். எல்லா மீடியாக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, சாப்பாடு கிடையாது, உணவு இல்லை, அவர்களுக்கு உணவு கொடுங்கள், உணவை எடுத்து வாருங்கள், காசு தேவை கிடையாது, உணவை சமைத்துக் கொண்டு வாருங்கள், சூடான உணவை கொண்டு வாருங்கள். யாருக்கு? ஏனைய முழு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி செய்தவர்களுக்கு சாப்பாடு இல்லை, பசியினால் சோதனை. இன்று அரபு தேசங்களை பாருங்கள், சிரியா, ஷாம் போன்ற நாடுகளில் எல்லாம், ஈராக், என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, யமன், பல பிரச்சனை. உணவுக்கு எதுவுமே இல்லாமல் குப்பை கூளங்களில் இருந்து அதையும் இதையும் புரக்கி சாப்பிடுகின்றார்கள். அதுவும் கிடைக்காமல் இறந்துவிட்ட பல உடல்களை நாங்களும் போட்டோவிலும் வீடியோக்களிலும் பார்க்கத்தான் செய்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை எல்லா அமைப்புகளிலும் எங்களுக்கு வரும். இது அடுத்தவர்கள் திட்டமிட்டதல்ல, இது அடுத்தவருடைய சதி கிடையாது. அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். பல வருடங்களாக நாங்களும் அவற்றை தான் ஓதிக்கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். வனநபுலுவன்னக்கும் விஷயம் மினல் கோபி வல் ஜூஐ, பசியை கொண்டு நாங்கள் சோதிப்போம். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனை போன்று ஒனக்குசின் மீனலம்பால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அழிவு, அதுதான் இப்போது சொன்ன விடயத்திலே கூட பார்த்திருக்கலாம். மெர்சிடிஸ் கார், லெக்சஸ் வாகனத்தில் சென்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் தோணியை, போட்டை எடுத்துக்கொண்டு கரையேற்றி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பொருளாதாரங்கள் எங்கே சென்றது? கையில் இருந்த பணத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும்? பல கோடிக்கணக்கான பணம் வீட்டிலுள்ள இருக்கின்றது, ஒரு உரட்டி துண்டை கூட வாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை கொண்டு எடுத்து அந்த பொருளாதாரத்தின் மூலமாக எந்த ஒரு பாதுகாப்பை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதுதான் உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. எனவே பொருளாதாரத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான இந்த குறைபாடுகள் கூட எம்மை சில நேரங்களில் பிழையான முடிவுகளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படுகின்றது. சில நபர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு கண் கிடையாதா? இளம் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள், வயசாளிகள், நோயாளிகள், இவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கின்ற போது இவ்வாறான தண்டனையை கொண்டு வந்து அல்லாஹ் இவ்வாறு செய்து விட்டானே, கண் தெரியாதா என்றெல்லாம் சிலர் கேட்டார்கள். எவ்வளவு ஒரு பிழையான ஒரு விஷயம். அகீதாவை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த குர்ஆனிய வசனங்கள் பல வருடங்களாக எங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கு 1430 வருடங்களுக்கு முன்னால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்ததிலிருந்து நாங்கள் உயிருடன் வாழ்கின்ற வரைக்கும் இந்த வசனங்களை எல்லாம் காதிலே கேட்டுக் கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவை என்ன சொல்லுகின்றது என்பது எங்களுக்கு உள்ளத்திலே சரியாக பதியப்படவில்லை. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தந்ததன் நோக்கம் என்ன? இன்னாலில்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அவன் நினைத்தால் எங்களுக்கு பொருளாதாரத்தை தரலாம், அவன் நினைத்தால் எங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம், அவன் நினைத்தால் எம்மை சோதிக்கலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சியை தர முடியும், வீழ்ச்சியை தர முடியும். ஏன்? நாம் அவனுடைய அடிமைகள். சாதாரணமாக உலகத்திலேயே நம்முடைய நடைமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களை பாருங்களேன், ஒருவருடைய செக்ரட்டரியாக இன்னொரு ஒரு ஒரு செக்ரட்டரி ஒரு மேனேஜருக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியை ஒரு மேனேஜர் படுத்தக்கூடிய அந்த அந்த நிலையை நாம் கண்கூடாக பார்க்க முடியாத சில சம்பவங்கள் கூட இருக்கின்றது. சில மேனேஜர்களுக்கு அவருடைய செக்ரட்டரி ஒரு அடிமையை போல உட்கார்ந்திருந்து இங்க இருக்கக்கூடிய டீ கப்பை தூக்க முடியாது. நான் இதை வேற எவர்களும் சுட்டிக்காட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய நிலைமை, இங்க இருக்கக்கூடிய தேயிலை கப்பை எடுப்பதற்கு செக்ரட்டரி பெல் அடித்து கால் பண்ணி அவர் வந்து தூக்கி கொடுக்க வேண்டிய நிலைமை. முன்னால் இருக்கக்கூடிய பின் ரிமூவரை எடுத்து பேப்பர்ல இருக்கக்கூடிய பின் ரிமூவ் பண்ணுவதற்கு ஒரு செக்ரட்டரி தேவை. இது ஒரு மனிதனுடைய நிலைமை என்று சொன்னால், இம்முழு வையகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து முழு வல்லமைகளையும் எங்களுக்கு அல்லாஹ் தந்து முழு அருளையும் தந்து ஒரு சதம் கூட எங்களிடத்தில் ஒரு அணுவளவு கூட அல்லாஹ் எந்த ஒரு வெகுமதியோ பெருமதியையோ எதனையுமே எதிர்பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், அவன் ஏன் என்னை சோதிக்க முடியாது? எனவே அந்த அல்லாஹ்வுக்குரியவர்கள் நாங்கள், இன்னார் இல்லா, நாங்கள் அந்த அல்லாஹ்வுக்குரிய அடிமைகள். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் அடிமையாக இருக்கின்றோம். எனவே அவன் சோதனையை தருவான், வேதனையை தருவான், சுகமான வாழ்க்கையை தரலாம். அதனை போன்று ஆழ்ந்த துயரத்தில் எம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். யாருக்கு இவற்றை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? எங்களிடத்திலே எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அல்லாஹ்விடத்திலே குறுக்கு கேள்வி எழுப்புவதற்கு. அல்லாஹ்வை எதிர்த்து கண் கிடையாதா, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா என்ற இவ்வாறான மோசமான ஷிர்க்குடைய எம்மை எல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு இவை இட்டு செல்லுகின்றது என்று சொன்னால், நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்தை விளங்கிக் கொள்ளவில்லை, இந்நாள் இல்லா என்ற அந்த வசனத்தினுடைய கருத்தை அதனுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே உண்மையாக நாங்கள் இந்நாள் இல்லா என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை, இந்த 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 வாசகத்தை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாங்கள் என்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் தரக்கூடிய எந்த ஒரு சோதனையிலும் எங்களுடைய உள்ளத்தில் கவலை வரக்கூடாது. நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாங்கள். இன்று எனக்கு குழந்தையை தந்தால் நாளை பறித்து விடலாம். அல்லாஹ்வுடைய குழந்தை அது, அல்லாஹ் எனக்கு தந்தது. எனவே அவனுடைய உரிமையில் கை வைப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் எந்த ஒரு உரிமையும் எங்களுக்கு கிடையாது என்ற ஒரு விடயத்தை இந்த இந்நாள் இல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாசகம் எங்களை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் பாவிக்கின்ற போது அதை எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அவற்றை புரிந்து கொள்வதில்லை. எங்களுடைய சிந்தனை மரணித்தவருக்கு ஓதக்கூடிய ஒரு துவா, அவ்வளவுதான். ஆனால் இது அவற்றை சொல்லவில்லை. இந்த வையகத்திலே வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அவை இங்கே சொல்லிக் காட்டப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவ்வாறான இந்த சோதனைகளை சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவின் 155வது வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லுகின்ற போது, வனக்குசிமின் பொருளாதாரத்திலே குறைகளை ஏற்படுத்துவது, அதை போன்று வல் அன்புசி வசமராத்தி, அதனை போன்று அவருடைய பொருளாதார பயிர் பச்சைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதனை போன்று உயிரிழப்புகள் போன்ற பல விடயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை தருவான். இவ்வாறான சோதனைகளில் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நன்மாராயணமும் அல்லாஹ் கூறுகின்றான். அந்த 155வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இவ்வாறான பசி, பிரச்சனைகள், பயம், இவ்வாறான நெருக்கடிகளை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தந்தாலும் நீங்கள் பொறுமையாக இவற்றை கையாளுவீர்கள் என்றிருந்தால், பொறுமையாக இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், உங்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசனம்? பஷ்ஷிரி ஸாபிரீன், அவர்களுக்கு நன்மாராயணம் கூறுவீராக என்றால், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு உறுதியாகிவிட்டது என்ற ஒரு நன்மாராயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையில் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நன்மாராயணமாக கூறுகின்றான் என்ற ஒரு விடயத்தையும் இந்த சூரத்துல் பக்கராவின் 155வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்ற போது அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன், இந்த பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களே, இவ்வாறான பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் இவ்வாறான விடயங்களில் எல்லாம் பொறுமையாக இருக்கின்றார்களே, இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பாலு, தங்களுக்கு பிரச்சனைகள் முசீபத் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அடிக்கடி நாங்கள் பாதிக்கக்கூடிய வசனம் முசீபத், அவனுக்கு என்ன முசீபத் பிடிச்சதோ என்று சொல்லுகின்றோம். இந்த முசீபத், இவ்வாறான இந்த பிரச்சனைகள் ஒரு மனிதரை ஆட்கொண்டு விட்டது என்று சொன்னால் பாலு அந்த மக்கள் என்ன சொல்லுவார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த மக்கள் எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுவின் பக்கம் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற விடயத்தை இந்த மூமின்கள் தன்னுடைய வாயினால் சொல்லிக் கொள்ளுவார்கள், தன்னுடைய உள்ளங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவின் 156வது வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ஆனால் உண்மையில் நிஜ வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக யாரையாவது நாங்கள் பிளேம் பண்ணுவதற்கு, யாரையாவது ஒருவரை குறை கூட நாங்கள் ஆரம்பித்து வருகின்றோம். அல்லது எங்களையும் நாங்கள் உதாரணமாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றோம், சரியாகத்தான் சொல்றோம், அல்லது ஏதோ பிழை செய்து விட்டோம், வண்டி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, உடனடியாக இந்த மடத்தனம், நான் இப்படி வந்திருக்க கூடாது, இப்படி போயிருக்கணும், பிழை இல்ல அங்கே நடைபெற்ற அந்த நிகழ்வு அல்லாஹ் நாடிய ஒரு விடயம், கத்தரல்லாஹு மா ஷா ஃபஅல, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடி நான் நடந்து விட்டு விட்டது. சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் எதிர்த்து வருபவனை பார்த்து அவனுக்கு உலகத்திலே அல்லாஹ் மூளையே கொடுக்கவில்லை என்ற அமைப்பிலே திட்டி விடுவோம். அல்லது ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணியிருந்தார்கள், அவருடைய சிகிச்சை பலனளிக்கவில்லை என்று சொன்னால் பல்வேறுபட்ட வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகின்றோம். அவர்கள் எதற்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக இந்த வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்கலாமே சொல்லுகின்றோம் என்றால் எங்களுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடுகின்றோம். எங்களுக்கு இந்த உலகம் சோதனை, நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது சோதனைகள், அந்த சோதனைகளில் நாங்கள் எங்களை பொறுமையாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்துல் பக்கரா எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லக்கூடிய இந்த வாசகங்களை நாங்கள் பாவித்து நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்ற இந்த உண்மையான கொள்கையை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உறுதியாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இவ்வாறு வசை பாடக்கூடிய விடயங்கள், அடுத்தவர்களை திட்டுவது அல்லது எங்களையே நாங்கள் பழித்துக் கொள்வது போன்ற பல விடயங்களிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்க முடியும். எனவே அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை சீராக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அதனுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது உலாய்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், இவ்வாறு பொறுமையாக இருந்து தங்களுடைய சோதனைகளை எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையாக ஏற்றுக்கொண்டு இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகின்றார்களே, இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஃபிரத் இருக்கின்றது, வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் வாக்களிக்கின்றான் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவின் 157வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான், பிரச்சனைகள் சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவ்வாறான நிலைமைகளில் தங்களை அல்லாஹ்வுக்கு காண்டி கட்டுப்படுத்திக் கொண்டு இவ்வாறான வாசகங்களை பாவிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மஃபிரத், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு உலாய்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற ஒரு விடயத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் மனதிலே ஆழப்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண விடயம் கிடையாது. நாங்கள் எல்லாம் நினைப்பதை போன்று அல்லது எம்முடைய சமூகம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று மரணித்து விட்ட ஒருவருக்கு ஓதக்கூடிய துஆ கிடையாது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் மிகவும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதோடு எம்முடைய ஏனைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய உறவினர்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் வெற்றி வைக்க வேண்டும், என்னுடைய யதார்த்தத்தை விளங்கி எம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இதனுடைய உள் நோக்கத்தை ஆழ்ந்த கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடைப்பாடு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய இரண்டாவது பகுதி, இப்போது நாம் பேசியது இன்னாலில்லா என்று சொல்லக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தம், அதனுடைய உள்நோக்கம், அது எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது வாசகமாக இருக்கக்கூடிய வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்ல இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றது? இந்த வாசகத்தினுடைய இந்த இரண்டாவது பகுதியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை பார்க்கின்ற போது வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் அந்த படைத்த அல்லாஹ்வை நாளை மறுமையில் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தர வாழ்க்கையில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றது. எனவே இதனுடைய இந்த விடயத்தை நாங்கள் உண்மையாக ஆழ உள்ளத்தில் நாங்கள் பதித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசுவோமா? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், ஈமான் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் மீள இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த விடயத்தை நாங்கள் உறுதியாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், வீணான வார்த்தைகளை பேசுவதற்கு எம்முடைய நாம் முன் வருமா? நிச்சயமாக வரமாட்டாது. காரணம், இன்னா இலைஹி ராஜிஊன், எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கத்தையும் தீமை செய்தவர்களுக்கு நரகத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செல்ல இருக்கின்றோம். எம்முடைய தீர்ப்பு, எம்முடைய நன்மைகளுக்குரிய கூலியும் தீங்கிற்குரிய கூலியும் வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷருடைய நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் செல்ல வேண்டும் என்ற இந்த உறுதிப்பாட்டை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், எம்முடைய நாவு தீய வார்த்தை பேசாது, எம்முடைய கரங்கள் தீய விடயங்களை செய்ய முன்வராது, எங்களுடைய கால்கள் தீய விடயங்களுக்காக வேண்டி நடை போடாது, எங்களுடைய பொருளாதாரம் பாவ காரியங்களுக்கு ஒருபோதும் செலவழிக்கப்பட மாட்டாது, ஏழைகளுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத் சதக்காவுடைய பங்குகள் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு காலமும் சுருட்டி வைக்கப்பட மாட்டாது. ஏன்? அந்த அல்லாஹ்வின் பக்கம் நான் செல்ல இருக்கின்றேனே, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்பானே, நான் பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரத்துல் காஃபில் அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கின்றோம் என்பதை உறுதியாக நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இவ்வாறான பாவ காரியங்களில் ஈடுபடுவோமா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பின்னால் நான் ஒரு பாவமும் செய்துவிடக் கூடாது என்று நாங்கள் உறுதி கூற வேண்டும். செய்கின்றோமா? இல்லை. ஒருவர் மரணித்து விட்டார், மூத்த விட்டாரா, இன்னா ராஜிஊன் சொல்லிவிட்டு சிகரெட் வலித்துக் கொண்டிருக்கின்றோம், சிகரெட் கையில் சொன்ன வார்த்தை என்ன? இன்னா இலைஹி ராஜிஊன், செய்வது ஹராத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். புரியவில்லை அர்த்தம். நான் அடி அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் பக்கம் செல்ல இருக்கின்றேன், என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் கேட்பானே, நன்மைகளுக்கு கூலி நல்லதாக இருக்கும், செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நிறுத்தி ஒருவேளை என்னுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டது என்று சொன்னால் செல்ல வேண்டிய இடம் நரகமாகி விடுமே என்ற பயம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் இந்த வாசகத்தை சொன்னதன் பின்னாலும் எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பாவங்களை செய்வோமா? இந்நாளில்லாய் இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், வட்டிக்கு பணம் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம், அடுத்தவர்களுக்குரிய ஜக்காத்தை சதக்காவை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பொய்யை சொல்லுகின்றோம், களவு, இவ்வாறு ஏகப்பட்ட பாவங்களை எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறையவே செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நாங்கள் அந்த அல்லாஹ்வின் பக்கம் செல்ல இருக்கின்றோம் என்ற இந்த வாசகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளாத தன்மை. வசனத்தை பாவிக்கின்றோம். சொல்லுவார்கள், ஏட்டை சுமக்கக்கூடிய கழுதை என்று சொல்லுவார்கள். உதாரணத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த நிலைமையை எங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. நாங்களும் குர்ஆனை ஓதுகின்றோம், இவ்வாறான வசனங்களை பாவிக்கின்றோம், இவற்றையெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய பிறவி வளர்ப்பு எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும். எப்போது இதனுடைய பிரதிபலிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லையோ அப்போது நாங்கள் அவற்றை சரியான முறையில் உணர்ந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய அந்த அருளுக்கு உள்ளே நாங்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எம்மை நேரான வழியிலே நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இதற்கொரு நல்லதொரு சான்றாக இந்த இந்நாளில்லாய் இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொல்லுக்குரிய நல்லதொரு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மா மின் அப்தின் துஸீபுஹு முஸீபத்துன் فيقول انا لله وانا اليه راجعون اللهم اجرني في مصيبتي واخلف لي خيرا منها الا اجره الله في مصيبته என்ற இந்த ஹதீஸை முடிவாக واخلف له خيرا منها என்று வாசகத்தை முடித்து இந்த ஹதீஸி எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. படிப்பினையை நாங்கள் படிப்பினையாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவை எம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பு ஏற்படுத்தும். என்ன சொல்லுகின்றார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவன் இறந்து போகின்றார். இது ஒரு படிப்பினைக்காக இந்த இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுடைய தஃப்ஸீருடைய உலமாக சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். கணவர் இறந்த போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி காதிலே எட்டியும் கூட அவர்கள் சஞ்சலப்படவில்லை, கவலை அடையவில்லை. தன்னுடைய கணவன் இறந்து விட்டாரே என்று தம்முடைய எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடிய பெண்களை போன்று அழுது கொண்டு புலம்பி ஆடைகளை கிழித்து தலைவிரி கோலமாக இருக்கவில்லை. நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் இவையெல்லாம். மாறாக இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற இந்த வாசகத்தை நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் அவன் பக்கம் மீள வேண்டியவர்கள் என்ற வாசகத்தை சொல்லி இதனை விட நல்லதை எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற துஆவை ஓதுகின்றார்கள். அவர்களுடைய இதனுடைய பிரதி விளைவு, இந்த பொறுமையினுடைய விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவனாக ஆக்கி கொடுக்கின்றான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டித்தரக்கூடிய ஒரு படிப்பினை, ஒரு மனிதனுடைய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, இதில் வரக்கூடிய சோதனைகளை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுமைக்கு வெற்றி இருக்கின்றது என்ற இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவருடைய கனவினை விட சிறந்த ஒரு கனவினை முழு உலகத்துக்கும் காஃபத்தன் லின்நாஸ் முழு மனித சமுதாயத்துக்கும் அருளாக இறக்கப்பட்ட இறுதி நபியாக வந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தஃபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவனாக ஆக்கி கொடுத்த சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரும் ஒரு பாடமாக படிப்பினையாக அமைய வேண்டும். வாயினால் சொல்லுவது செய்து பார்ப்போமே என்று செய்யக்கூடாது. ஏதோ சொல்லுகின்றார்கள், சற்று வித்தியாசமாகத்தான் தருகின்றது. செய்து பார்ப்போமே என்பதற்கு இவை டெக்னிக்கல் டெஸ்டோ அல்லது வேற எதுவும் கிடையாது. உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் அவன் நினைத்ததை செய்வான் என்ற அந்த உண்மையான யதார்த்தம் எங்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். இந்த வாசகம் என்னை நேர்வழிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எனக்கு பெற்று தரும் என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டு இவற்றை சொல்லுகின்ற போது என்னுடைய பிரதிபலிப்பை நாங்கள் காண முடியும். சொல்லுகின்றார்கள் செய்து பார்ப்போம், முடியவில்லை என்றால் மாற்றி பார்ப்போம் என்பதற்கெல்லாம் விளையாட்டு கிடையாது. இன்று எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய பிழையான ஒரு விடயம்தான் இது. மார்க்கு விஷயங்களிலே டெஸ்ட் பண்ணி பார்த்தது, சொல்லுகின்றார் செய்து பார்ப்போம், இவையெல்லாம் பிழையான ஒரு அணுகுமுறை என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனை போன்றுதான் இன்னும் ஒரு சம்பவம், இதில் ஒரு நன்மாராயணம், ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது இந்த ஹதீஸில். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸில், இது திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹியான ஒரு ஹதீஸ். அபு சனான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய விடயத்திலே ஏற்பட்ட ஒரு விடயம், அதாவது அபு சனான் என்று சொல்லக்கூடியவர் சனான் என்ற ஒரு சிறுவனுடைய தந்தை. இவருடைய மகன் இறந்து விடுகின்றார். இவர் சென்று கபரிலே அந்த தன்னுடைய குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற போது அங்கே அபு தல்ஹா அல் ஹவுலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். அங்கே உட்கார்ந்திருந்தவர், இவர் தன்னுடைய குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்லுகின்ற போது அவருடைய கரத்தை பற்றி பிடிக்கின்றார். பிடித்துவிட்டு கேட்கின்றார், அலா உபஷ்ருக்கய அபாசனான், நான் உங்களுக்கு ஒரு நன்மாராயணம் கூறட்டுமா என்று கேட்கின்றார். இவர் சொன்னார், ஆம் கூறுங்கள், நன்மாராயணம் கூறுவதாக யாருக்கு சொன்னாலும் நிச்சயமாக நாம் அவை கேட்பதற்கு தயாராகி விடுவோம். கேட்ட போது ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், அபு மூசா அல் அஷரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஒரு ஹதீஸ், அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا مات ولد العبد قال الله لملائكته قبلتم ولد عبدي. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த வானவர்களை பார்த்து கேட்கின்றான், வானவர்களே, நீங்கள் இன்னாருடைய மகனை நீங்கள் உயிரை கைப்பற்றி விட்டீர்கள், இன்னாருடைய மகனுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள். ஃபயகூலூன், அந்த மலாய்க்கமார்கள் சொல்லுகின்றார்கள், ஆம் யா அல்லாஹ், நாங்கள் அந்த குழந்தையினுடைய அந்த சிறுனுடைய உயிரை நாங்கள் கைப்பற்றி விட்டோம். இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், கபல்தும் சமரத்த ஃபாதிஹி, அந்த மனிதனுடைய உள்ளத்தின் சந்தோஷத்தை, அவருடைய செல்வத்தை, ஒரு செல்வ குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள், பிரித்து விட்டீர்கள். ஆம், அவர்கள் என்ன சொன்னார்கள், மலாய்க்கமார்கள், காலோ நாம், ஆம் அல்லாஹ், நாங்கள் அவ்வாறான ஒரு அவருடைய மிகவும் இரக்கத்துக்குரிய, அவருடைய உள்ளத்திற்கு மிருதுவாக, உள்ளத்திற்கு சந்தோஷத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உயிரை நாங்கள் பறித்து விட்டோம் என்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், மாதா கால அபதி, இவ்வாறு நீங்கள் அந்த மனிதனுடைய குழந்தையை, அந்த சந்தோஷத்துக்குரிய அந்த குழந்தையை நீங்கள் கைப்பற்றிய போது அந்த அந்த மனிதன், அந்த குழந்தையினுடைய தந்தை என்ன சொன்னார்? அந்த மலாய்க்கமார்கள் சொல்லுகின்றார்கள், ஹமிதக வஸ்தர் ஜ, அவர் என்ன சொன்னார், அந்த மனிதர் உன்னை புகழ்ந்து விட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். தலை விரித்து அடித்து கத்தவில்லை, அளவில்லை, வேணான வார்த்தைகளை, வெட்டியான விடயங்களில் அவர் ஈடுபடவில்லை. அவர் சொன்னது என்ன? அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற இந்த கலிமாவை, இந்த வாசகத்தை அவர் தன்னுடைய இதனுடைய விளைவாக, இந்த தன்னுடைய குழந்தையை இழந்ததன் விளைவாக அவர் தன்னை பொறுமையாக ஆக்கிக் கொண்டு இந்த வாசகத்தை பாவித்து விட்டு அவர் திரும்பி சென்றார். அல்லாஹ்வை புகழ்ந்தார், அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கொண்டார், அதற்குரிய கூலி நாளைய கியாம நாளிலே வழங்கப்படும் என்ற விடயத்தை தெளிவாக அவர் ஏற்றுக்கொண்டு திரும்பி சென்றார் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்ன போது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், உபுனு லி அபிதி பைதம் ஃபில் ஜன்னா, இவ்வாறு பொறுமையாக தன்னுடைய குழந்தையை இழந்துவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வாசகத்தை கூறி சென்ற அந்த மனிதனுக்காக வேண்டி அழகிய ஒரு வீட்டை நீங்கள் சூனத்திலே கட்டி கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வானவர்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றான். அதனை போன்று அந்த வீட்டிற்கு வசம்மூஹு பைத்துல் ஹம்த், அதுக்கு புகழுக்குரிய வீடு பைத்துல் ஹம்த் என்று பெயர் வையுங்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த களிமாவை பொறுமையிலே பிரச்சனையில் சோதனையில் நாங்கள் பொறுமையாக இருந்து இவ்வாறான களிமாவை பாவித்து நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கின்ற போது அல்லாஹ் தரக்கூடிய பகுமதியாக சுவனத்தில் எங்களுக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டித் தருவதாக வாக்களிக்கின்றான். எனவே இவ்வாறான நற்செய்திகளை எல்லாம் பொதிந்ததாகத்தான் இந்த இரண்டு வசனங்கள் எங்களுக்கு அமைகின்றது. உள்ளத்திற்கு அமைதியை தருகின்றது, வாழ்க்கையிலே நிம்மதியை தருகின்றது. இவை இரண்டையும் நாங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறந்ததாக, அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமானதாக, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய அந்த அமைப்பிலே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனை போன்று இன்னும் இதனுடைய சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோதனைகள் எங்களுக்கெல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மிக விருப்பமான ஒரு மனைவி, அல்லாஹ்வுடைய மிக விருப்பத்துக்குரிய ஒரு நண்பனுடைய மகள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுக்கு அவதூறு எவ்வளவு ஒரு பெரும் அபாண்டம் அங்கே ஏற்பட்டது எங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஹதீஸ்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். இன்று ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்டவர்கள் இந்த விடயத்தை இன்னும் கையிலே பிடித்துக் கொண்டு இந்த தூய்மையான அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தூற்றிக் கொண்டு தருகின்றார்கள். அவர்களை ஒரு விபச்சாரி என்று நாவுகூசாம சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விடயத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களிடத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்ட போது என்ன செய்தார்கள்? வீட்டிலே என்னுடைய கணவன் என்னை சந்தேகித்து விட்டார் என்று சொல்லி குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுத்தி என் மீது தவறான ஒரு பார்வையை பார்த்து விட்டார், என்னை பற்றி அவர்தவர் கூறிவிட்டார்கள் என்று தற்கொலை செய்வதற்குரிய நிலைமைக்கு செல்லவும் இல்லை, வீணான பிரச்சனைகளை செய்து கொண்டு வீட்டுக்கு வெளியேயும் செல்லவில்லை, பொறுமையாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக் கொள்ளுகின்றார்கள். இதற்குரிய பதிலை அல்லாஹ்வே தருவான் என்ற விடயத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனிலேயே அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற வசனத்தை இறக்கி அவர்களை தூய்மைப்படுத்தி காட்டிய வரலாறு எங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு படிப்பினையாக அமைகின்றது. எனவே எம்முடைய வாழ்க்கை சோதனைக்கும் பிரச்சனைகளுக்கும் பல்வேறுபட்ட ஆபத்துகள் விளைவுகளுக்கும் மத்தியிலே தான் இருக்கின்றது. இருந்தாலும் எல்லா நிலைமைகளிலேயும் நாங்கள் இந்த இவ்வாறான பிரச்சனைகளை எல்லாம் முகம் கொடுத்து அவற்றின் மூலமாக எங்களை நாங்கள் வெளியே ஆக்கிக் கொள்ள வேண்டிய அல்லாஹ்வுடைய பரிசை அவனுடைய வெகுமதியான சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எங்கே மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அதன் மூலம் நாங்கள் வெற்றியடைந்து கொள்ள முடியும், சுவனத்திற்குரியவர்களாக நாங்கள் மாற முடியும். இல்லை என்றால் பல்வேறுபட்ட தண்டனைகள் எங்களை காத்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை போன்று இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது இந்த இவ்வாறான பிரச்சனைகளிலே வரக்கூடிய இந்த பொறுமையை நாங்கள் கடைபிடிக்காமல் ஒரு சோதனை வருகின்ற போது ஒரு உதாரணமாக ஒருவர் மரணித்து விடுகின்ற போது நாங்கள் சத்தமிட்டு அழுவது இன்று கூட நாங்கள் இதை நடைமுறையில் பார்க்கின்றோம். பெண்கள் எல்லாம் பாதைகளில் செல்பவர்களுக்கு சத்தம் கேட்கின்ற அளவு மிக சத்தமிட்டு அழுவார்கள். தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது, கணவர் இறந்து விட்டார், அல்லது தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள், சகோதரர் இறந்து விட்டார்கள், மிகவும் சத்தமிட்டு ஓலமிட்டு அழுவார்கள். இந்த விடயத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தண்டிக்கின்றார்கள், மிகவும் கண்டிக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? யார் ஒருவர் இவ்வாறு ஓலமிட்டு சத்தமிட்டு அழுகின்றாரோ இதெல்லாம் தத்து கவுல மௌத்திஹா, அவர்களுடைய இறப்பிற்கு முன்னால் மரணிப்பதற்கு முன்னால் அவர்கள் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் சோதனைகள் வருகின்ற போது தங்களை பொறுமைக்கு உள்ளாக்கி தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் ஓலமிட்டு அழுது பிரச்சனையை உண்டாக்குகின்றார்களே, இவர்களுக்கு மரணத்துக்கு முன்னால் அவர்கள் தௌபா செய்து இந்த பாவத்திலிருந்து அவர்கள் தங்களை மீட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால், துக்காமு யோமல் கியாமத்தி வாழைகா சிறுபாரம் மின் கத்திரான் வதிரம் மின் ஜரப் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் ஆதாரபூர்வமான அதிதில் பார்க்கலாம். செம்பினாலான சூடாக்கப்பட்ட ஆடை அவருடைய உடம்பிலே அணிவிக்கப்பட்டு தோல் கறுக்கப்படும் என்ற மிகவும் கடுமையான தண்டனையை இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எப்போதும் தமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் அந்த பொறுமையான வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஓலமிட்டு அழுவது, எங்களுடைய சட்டை பையை பிப்பது, தலை விரித்து ஆடுவது போன்ற இந்த விடயங்களுக்குரிய தண்டனை மிகவும் கடுமையானதாக கற்பனை கூட பண்ண முடியாது. சாதாரணமாக 45-50 டிகிரியில் வெளியே வெயில் இருந்தால் கூட உடம்பிலே சட்டை போட முடியாத அளவு சூடு இருக்கும். அனைவருமே கொட்டன் துணியை தேடி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஏசியை ஃபுல்லாக போட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பகரமாக இவ்வாறு நாங்கள் இந்த இன்னாலில்லாஹி வாழ்க்கை சரியாக எம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்காமல் இருந்து இதற்கு பகரமாக ஓலமிட்டு அழுவது போன்ற இந்த பாவங்களை நாங்கள் செய்கின்ற போது சூடாக்கப்பட்ட செம்பிலான ஆடைகள் எங்களுடைய உடம்பிலே நேரடியாக அணிவிக்கப்படும் என்று சொன்னால் இந்த தண்டனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சாதாரணமாக கற்பனை செய்து பார்க்க வேண்டும். கையிலே ஒரு சொட்டு நெருப்பு பட்டு விட்டது என்றால் கூட நாங்கள் துள்ளி அடித்து பாய்ந்து செல்லுகின்றோம். எங்களால் தாங்க முடியவில்லை. எங்களுடைய உடம்பில் முழுமையாக இவ்வாறு சூடாக்கப்பட்ட ஆடைகள் அணிவிக்கப்படும் என்று சொன்னால் எம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே எம்முடைய சமூகத்துக்கு இவற்றை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அறியாதவர்களாக இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தெளிவுகளை நாங்கள் சொல்லி எம்முடைய சமூகத்தை இவ்வாறான ஆபத்துகளிலே இருந்து பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறான விடயங்களை எல்லாம் நாங்கள் கேட்டோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். பொறுமை என்று சொல்லுகின்ற போது அது ஒவ்வொரு பிரச்சனையுடைய ஆரம்பத்தில் வர வேண்டும். பொறுமை என்று சொல்லுவது ஒரு பிரச்சனை வருகின்ற போது 5% ஊழா முதல் கட்டத்திலேயே நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே எடுத்ததற்கெல்லாம் ஏசி பேசி பிரச்சனை எல்லாம் முடித்துவிட்டு சாரி நான் தவறா சொல்லிட்டேன், இது வந்து பொறுமை கிடையாது. பொறுமை எடுத்த பிரச்சனையின் ஆரம்பத்திலே நாங்கள் எங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமை என்று சொல்லுவது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒரு சோதனை வருகின்ற போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது ஆரம்ப கட்டத்திலேயே எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்விடத்திலே செல்ல இருப்பவர்கள். எனவே இந்த சோதனையை பிரச்சனையை நாங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற விடயத்தை உள்ளத்திலே ஆழ பதித்து பொறுமையாக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் எங்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். அவற்றுக்கு மாற்றமாக நாங்கள் அந்த நிலைமையை மீறிவிட்டு எடுத்து பீங்கானிலே மனைவி எடுத்து வந்த சாப்பாடு கீழே விழுந்து விட்டது என்றால் அவ்வளவு ஒரு பீங்கனை பிடிக்க முடியாத ஒரே அறை பல்லாறு போட்டுட்டு சரி கோபத்திலிருந்து அடிச்சிட்டேன், இது பிள்ளை, இது பொறுமை கிடையாது. சொறி என்ற வார்த்தையை வாயினால் சொல்லுவதன் மூலமாக பொறுமை கிடையாது. அடிக்க ஓங்கும் கையை நிறுத்த வேண்டும், இதுதான் பொறுமை. அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். வாளேந்தி வருகின்றார்கள், எதிரியை தாக்க வருகின்றார்கள். வாள் முனையில் எதிரியின் கழுத்து ஓங்கி வெட்டுகின்ற போது அந்த எதிரி முகத்திலே உமிழ்ந்த அந்த நேரத்தில் வெட்ட ஓங்கிய வாளை கொன்றோலிலே நிறுத்துகின்றார்கள். நாம் என்றால் போன வேகம் 100 இருந்தால் 200 ஸ்பீடில் வெட்டியிருப்போம். 100 வேகத்தில் சென்றிருந்தால் 200 கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் கழுத்தை துண்டித்திருப்போம். துப்பி விட்டியா என்று சொல்லி கேட்டு உமிழ்ந்து விட்டார் என்று ஆத்திரத்தில். ஆனால் ஈமான் உள்ளத்திலே இருந்தது. இஸ்லாம் காட்டி தந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருந்தது. அல்லாஹுக்காக வெட்டினால் அதற்குரிய நன்மை அவர்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே சுய பிரச்சனைக்காக வேண்டி தன்னுடைய சுய ஆத்திரத்திலே இந்த மனிதனை வெட்டினால் அதற்கு பெயர் கொலை, தண்டனை இருக்கின்றது என்ற விடயத்தை அறிந்து அந்த கனப்பொழுதிலே தம்மை கட்டுப்படுத்தினார்களே, இது சேவை. பிரச்சனை வருகின்ற போது தண்டனையை கொடுத்து விட்டு வாயினால் வரும் அத்துணை மோசமான வார்த்தைகளையும் சொல்லி நாங்கள் குவித்து விட்டு அடித்து உதைத்து எல்லாம் முடித்து விட்டு திரும்ப போய் என்ன மன்னிச்சுக்கங்க, தெரியாம ஆத்திரத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இது பிழை, இதை மாற்ற வேண்டும். இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிய இந்த விடயத்தினுடைய முடிவாக இதனுடைய பிரதி பலிப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் பொறுமைசாலிகளாக வபஷ்ஷிரி சாபிரீன் சூரத்துல் பக்கராவின் 155வது வசனத்திலே அல்லாஹ் சொன்ன அந்த பொறுமையாளர்களில் நாங்களும் உள்ளாக வேண்டும். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமையையும் தொழுகையையும் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்றெல்லாம் பொறுமையை அல்லாஹ் பல இடங்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். காரணம், ஒரு மனிதனுடைய ஆகிராவுடைய வெற்றியை இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே ஆகிராவிலே நல்ல கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் அத்துணை சோதனைகளையும் ஒரு மனிதன் தாங்கி பொறுமையாக இருந்து இந்த உலகத்திலே இருந்து மரணித்து செல்வான் என்று சொன்னால், இதனுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த, எந்த ஒரு கண்களாலும் காண முடியாத, எந்த ஒரு சிந்தனையாலும் சிந்தனை செய்து கொள்ள முடியாத, யாராலும் கற்பனையும் செய்து கொள்ள முடியாத அழகிய சொர்க்கத்தை, நீடுழிகால வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அவ்வாறான முழு சுகங்களும் நிறைந்த எவற்றையெல்லாம் அல்லாஹ் இந்த வயதிலே தடை செய்து மது குடிக்கும் பிரியர்களுக்கு மது முன்னால் இருக்கின்ற போது இவற்றை குடிக்க கூடாது, ஹராம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். யாருமே கிடையாது தனிமையில் பிளைட்ல சென்று கொண்டிருக்கின்றேன், ஒரு டம்ளர் அடித்துவிட்டு செல்லலாம் என்று ஒரு டம் அடித்தீர்கள் என்றால் பொறுமை கிடையாது, அல்லாஹ்விடத்திலே மாட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். யாருமே இல்லை தவறை செய்து விடுவோம் என்று தவறை செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்காது. எனவே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தனிமையில் மிக முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு சமூகத்துக்கு முன்னால் ஒரு நாலு பேருக்கு முன்னால் தன்னை கட்டுக்கொடுத்துக் கொள்வது, ஒரு கட்டுக்கோப்பிலே ஒரு பொறுமையாளனாக காட்டுக் கொள்வது ஒரு பெரிய விடயம் கிடையாது. காரணம், ஒருவருடைய ஸ்டேட்டஸ் பிரச்சனை இருக்கு, ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கௌரவம் இருக்கின்றது. இவனுக்கு முன்னால் நான் தப்பு பண்றேன்னா தப்பா நினைச்சிருவான் அப்படின்னு நம்ம எங்களை கட்டுப்படுத்துவோம். பட் முக்கியமா தனிமையில் பாவம் செய்யக்கூடாது, இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பு. தனிமையில் இருக்கின்றோம், யாரும் கிடையாது, நாலு சுவருக்குள்ளே இருக்கின்றேன். யூடியூபை ஓபன் பண்ணினால் தவறான எல்லாவற்றையும் பார்க்கலாம், பார்க்க கூடாது. இதுதான் அல்லாஹ்வின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பயம். ஏன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் நான் செல்ல வேண்டும். நாலு சுவருக்குள்ளே இருந்து நான் பார்த்த இந்த பாவ காரியத்திற்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இடத்திலே கேட்பான், உனக்கு நன்மை செய்ய தந்த கண்ணை பயன்படுத்தி ஒரு பாவத்தை பார்த்தாயே என்று கேட்டால் மிக கேவலமான நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இவ்வாறு எம்முடைய அனைத்து கட்டங்களிலும் அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தனிமையிலும் சமூகத்துக்கு முன்னாலும் அனைத்து கட்டங்களிலும் எங்களை நாங்கள் பொறுமையாளிகளாக அல்லாஹ்வுக்கு உரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றுபவர்களாக அல்லாஹ்வுடைய சுவனத்திற்கு உரியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுவோம். அல்லாஹ் சிறந்த பொறுமையாளர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவனத்தினுடைய சுவனவாதிகளாக சுவனத்தினுடைய உரிமையாளர்களாக எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என வேண்டி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.